கவலை அப்படின்றது இந்த உலகத்துல ரொம்ப பொதுவான காரியம். விசுவாசிகளா இருக்கிற நம்மளும் நம்ம ஒரு பக்கம் மூளையில யோசிக்கிறோம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நம்ம கவனிப்பாருன்னு யோசிக்கிறோம். ஆனா மனசு படபட அப்படின்னுது அப்படின்னு இல்லைங்களா, படபடன்னுது மனசு. ஆண்டவர் ஒருவேளை பார்த்துக்குவாரா, என் தேவை என் சூழ்நிலை அவருக்கு தெரியுமா, என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா, என்ன கவனிப்பாரா, இல்ல நானே ஏதாவது செய்யணுமா அப்படின்ற ஒரு 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 டைகாட்டமின்னு வாங்க. ரெண்டு விதத்தில் நம்ம வாழ்றோம் இல்லைங்களா, ஒரு ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கவலைகள் அப்படின்ற வாழ்றோம். இந்த பகுதியில ஆண்டவர் நம்முடைய இந்த உலகத்தில் தேவையான காரியங்களுக்காக கவலைய ஒரு விசுவாசிக்கு தடை பண்ணுகிறார். ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் தேவையான காரியங்களை குறித்து அவர் கவலைப்படக்கூடாது. அது கவலை தடை பண்றது மாத்திரம் இல்லாம அது ஒரு பெரிய பாவமாக இந்த வசனத்தில் காட்டுறார். ஏன், அவர் கட்டளையாக 5 தடவை கட்டளையாக சொல்லக்கூடிய காரியத்தை, பாவம்னா என்ன, கட்டளையை மீறுவதே பாவம்னு வேதம் சொல்லுது. அது ஒரு வாட்டி சொன்ன கட்டளையை மீறதே பாவம்னா, அவர் 5 வாட்டி சொன்ன கட்டளையை மீறது எவ்வளவு பெரிய பாவம், அது பாவமாக காட்டி வருகிறார் பாருங்களேன். இது என் பையனுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், பைபிள் படினா எத்தனை தடவை டாடி பைபிளே படிக்கிறது, எத்தனை தடவை, அதே ஸ்டோரிஸ் தான், அதே தாவீது தான், அதே சவுல் தான், அதே சாலமன் தான், வேற ஏதாவது கொஞ்சம் ஸ்டோரி படிக்கிறேன், வேற ஏதாவது ஹிஸ்டரி, கிருஷ்ணதேவராயா, அவனுக்கு ஹிஸ்டரினா பிடிக்கும், கிருஷ்ணதேவராயா படிக்கிற, அவங்கள படிக்கிற, இவ்வள ஸ்டாலின், ஹிட்லரை பத்தி ஏதாவது ஒரு ஸ்டோரி படிக்கிறேன்னு. அப்ப அவனுக்கு நான் சொல்லிட்டு இருந்த, இந்த புக்க மாதிரி இந்த உலகத்தில் தெய்வீக புத்தகம் வேற கிடையவே கிடையாது. பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு பரிசுத்த மனிதர்கள் மூலமா இந்த பரிசுத்த வேதாகத்தை ஏற்படுத்தினார். இந்த புக்கில் இருக்கக்கூடிய வேத தெய்வீக வார்த்தைகளை விட இந்த உலகத்தில் எந்த சரித்திரத்திலையோ எந்த கலாச்சாரத்திலையோ எந்த மக்கள்கிட்டயோ இப்படி ஒரு புக்கு எங்கேயுமே கிடையாதுல்ல. ஒரு மனுஷனை ஊடுருவி குத்தி அவனுடைய ஆத்மாவை நிர்வாணமா காமிச்சு அவனை மாற்றக்கூடிய ஒரே புத்தகம் இந்த புத்தகம் தான். இது வார்த்தை காட், தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம். அந்த வசனம் அது தெய்வீக, இந்த மாதிரி தெய்வீகமான வார்த்தைகள் புத்தகம் உலகத்துல கிடையாது. இது பரிசுத்த வேதாகமோ, இதுக்கு முன்னாடி வேற எல்லாமே அசுத்தம் தான். வேற எல்லா சரித்தையும் ப்ரொஃபேன் ஹிஸ்டரின்னு வாங்க தியாலஜிக்கல்ல, ப்ரொஃபேன் ஹிஸ்டரி அப்படின்னா அது அசுத்த சரித்திரம். எவ்வளவு பெரிய சரித்திரம் இருந்தாலும் அது அசுத்த சரித்திரம். பரிசுத்த சரித்திரம் இது மட்டுமே, ஹோலி ஹிஸ்டரி இது மட்டும்தான், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அது பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா இது தெய்வீக புத்தகம்ன்றது இதோட ஒவ்வொரு வசனத்திலையும் தெரிய முடியும். ஏன்னா இந்த வசனம், இந்த பகுதியை எடுத்து பாருங்க, இந்த முழு உலகத்துல எந்த மதமோ எந்த கலாச்சாரமோ மனுஷனுக்கு இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படுறது பாவம்னு எந்த மதமாவது சொல்லியிருக்கா உங்களுக்கு தெரியுமா? எந்த மதமும் அப்படி சொல்றதே கிடையாது, எந்த மதமும் சொல்றதே கிடையாது. இந்த உலகத்தில் தேவையான காரியங்களுக்காக கவலைப்படுறது பாவம்னு எந்த மதமும் சொல்றது கிடையாது. ஏன், அநேக மதங்கள் அந்த பயத்தை கொடுத்து தான் மக்களை தங்களுடைய கட்டுக்களை வச்சிருக்கிறது இல்லைங்களா. உனக்கு சாப்பாடு கிடைக்காது, நீ பிச்சைக்கார ஆயிடுவேன், உனக்கு துணி கிடைக்காது, இதுக்கு வரலன்னா, சபைக்கு வரலன்னா, அந்த பயத்தை கொடுத்து தான் மக்கள் தங்களுடைய மத கட்டுல வச்சிருக்கிறது. ஆனா உண்மையா இது இயற்கை மனுஷனுக்கு உலக காரியங்களுக்காக கவலைப்படுறது பாவம்ன்ற அறிவே கிடையவே கிடையாது. இது ஒன்னே ஆதாரம், இது மனுஷனால் எழுதப்படாது. இதனோட தெய்வீக எழுத்துக்கள், இது பரிசுத்த எழுத்துக்கள், இது தெய்வம் மாத்திரம் தான் இதை இப்படி எழுதியிருக்க முடியும்ன்றதுக்கு இதுவே பெரிய ஆதாரம். ஒவ்வொரு வார்த்தைகளும் டிவைனுங்க, டிவைன் தெய்வீகமானது பாருங்களேன். அது அதனோட பிரத்யேக தன்மை, அதனோட தெய்வீக எழுத்து தன்மை இதுல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த கலாச்சாரத்துல எந்த மனுஷனும் நான் துணிக்காக சாப்பாடுக்காக கவலைப்படுறது போய் ஒரு பாவம்னு எந்த மனுஷனுக்கு கண்டுபிடிச்சா, தெய்வம் தான் இது சொல்ல முடியும், அது நமக்கு தெய்வம் சொல்லி தருது பாருங்களேன். இல்ல ஆண்டவர் வந்து மறுபடியும் மறுபடியுமாக இந்த பகுதியில் அதை தடை பண்ணுகிறார், அதுல இருந்து விடுபடுறவருக்கு கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை மூலமா தான் ஒரு மனுஷன் அதுல இருந்து விடுபட முடியும். இல்லைன்னா விடுப்ப சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. உலக கவலை அதோடு பிறக்கும் போதே அதோடு தான் பிறக்கிறது, சாவுறதும் அதோடு தான் சாவுறது. அதுல இருந்து விடுதலை ஆண்டவருடைய கிருபை தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும். அந்த கிருபையை அவர் ஆஃபர் பண்றார். Only the grace of God can deliver a man from the anxiety of the world. And the Lord offers it in this verse. அவர் பேச்ச நம்ம கேட்காத போது ஒரு சின்னதா நீரூற்றா இருக்கக்கூடிய கவலை வந்து அது இடம் கொடுத்தோம்னா வளர்ந்து வளர்ந்து அது ஆறா போய் நம்மளையே முழுகி நம்ம மனதையெல்லாம் சித்திரவதை பண்ணி நமக்கு தூக்கம் கொடுக்காம நம்முடைய அமைதல் எல்லாம் எடுத்து சமாதானத்துக்கு எடுத்து ஆண்டவருக்குள்ள நம்ம எந்த சந்தோஷமும் இராதபடிக்கு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். ஆண்டவரை விசுவாசிக்காம, அவருடைய பராமரிப்பை விசுவாசிக்காம, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம இருதயம் தூரம் போய் பலவிதமான சாத்தானுடைய சோதனையில் விழுந்து பல பாவங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துடுறதுக்கு கவலை ஒரு தாயாக இருக்கிறது. அவர் வார்த்தையை கேட்கணும், அவர் கவலைப்படக்கூடாதுன்னா ஒரு முக்கியமான அஞ்சு தடவை அவர் சொல்றாருன்னா ரொம்ப சீரியஸ் ஆகத்தான் சொல்றாரு. ஏன்னா அது ஒன்னு நரகத்துக்கு கொண்டு போயிடும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன், அஞ்சு தடவை நாட்டு வரி. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கவலைக்கு இடமே கிடையாது, இடமே கிடையாது. அதனோட பாருங்களேன், நம்ம பல விஷயங்கள் ஆங்கிலில் சொல்லலாம். ஏன் எவ்வளோ வார்த்தைகளை பிரசங்கித்தோம், அந்த வேத வசனத்தை பிரசங்கித்தோம், ரொம்ப குறைவான கனி சபைகள்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம போன வாட்டி பார்த்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய செழிப்புக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தடை உலக கவலை. ஸ்பிரிச்சுவல் இன்பங்களை நான் அனுபவிக்காம, ஆவிக்குரிய இன்பங்களை அனுபவிச்சு வளராமல் இருக்கிறதுக்கு பெரிய தடை வந்து இது உலக கவலை தான். மெயின் காஸ் ஆஃப் ஆர் யூனோ மெயின் என்ட்ரன்ஸ் ஃபார் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இஸ் த ஆன்சைட்டி ஆஃப் த வேர்ல்ட். த பேரபிள் ஆஃப் சோவர், த லார்ட் பாயிண்ட்ஸ் அவுட் த the seed that fell among the thorns indicate the worries of this world. பாருங்க, இதுக்கு முன்னாடி கட்டல யோசிச்சு பாருங்க, உலக கவலை நம்முடைய ஆவிக்குரிய செழிப்பை கெடுத்துருது. உலக கவலை நாம் ஒரு பொருளாசை உள்ள இருதயம் உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துது இல்லைங்களா? பொருளாசை உள்ள இருதயம் நமக்கு இருக்குன்னு வெளிப்படுத்துது. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னாரு. உலக கவலை நமக்கு என்ன படுத்துது? நம் பூமியில், நம்ம இருதயம் பூமியில தான் இருக்குன்றதை வெளிப்படுத்துது. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கிறவங்க இல்லை, நம்ம பூமியில் பொக்கிஷங்களை சேர்க்கிறவங்க தான்ன்றத உலக கவலை உறுதியான அடையாளம். ஒரு மனுஷன் பூமியில தான் இருதயம் இருக்குன்றதுக்கு உறுதியான அடையாளம் என்ன தெரியுமா? உலக கவலையில் அவன் முழுகி இருக்கிறது பெரிய அடையாளம். அதான் பார்க்கலாம், ஒரு உலக கவலையில் நிறைந்திருக்கிற ஒரு இருதயம் ஒருபோதும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, நன்றியா இருக்க முடியாது. பெரிய ஆபத்து. தேவனுடைய பராமரிப்பு, தெய்வீக பராமரிப்பை சந்தித்து தகப்பனுடைய அன்பை சந்தேகப்படக்கூடிய ஒரு கோளாறான இருதயம் பிடிச்சது உலக கவலை. பாருங்களேன், அது ரொம்ப ஆபத்து. நாம் ஒரு தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழணும், இந்த உலகத்தில் உப்பாக வெளிச்சமாக வாழணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் இதை டீல் பண்றது. ஏன்? உலகம் முழுவதுமாக பொருளாசை பிடிச்ச உலகம். நேற்று பேசிட்டு இருக்கும் போது ஒரு டிவியில நடத்துறவங்க, நான் பாஸ்டஸே நம்ப மாட்டேங்க, எல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க, எல்லாம் ஃப்ராடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா நானும் உண்மைதான், அது உண்மைதான், அது சபை இருக்கிற நிலைமை, அது உண்மைதான். அது பார்க்கும்போது, அப்படி இருக்கும்போது எப்படி நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரேப்பு தான் நடக்கும் உலகத்தில், நிமிஷத்துக்கு தடவை ஒரு கொலை தான் நடக்கும் உலகத்தில், சபைதான் சத்தியத்துக்கு தூணாக, போதகர்கள் தான் இந்த உலகத்தின் பாவங்களை எடுத்து சொல்லுகிறவர்களாக ஆண்டவர் சபையை நியமிச்சாரு. இப்படிப்பட்ட சபைகள், இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நம்ம நாடு இருக்கிறது இப்படித்தான் இருக்கும், கெட்டு கெட்டு இன்னும் கெட்டதான் போவோம். ஏன்? வெளிச்சம் இல்லையே, அங்க சபை சபையா இல்லையே. நம்மளும் அப்படித்தான், நம்ம உலகத்தோடு நம்மளும் பொருளாசை உலகத்துல நிறைஞ்சிருக்கு. சபையும் பொருளாசை பிடிச்ச சபையா இருந்துச்சுன்னா உப்பு சாரமற்று போன நிலையில தான் நம்மளும் இருக்க முடியும். ஒரு பயணம் இந்த உலகத்தில் தேவராஜ்யத்தின் மகனா நான் செய்யவே முடியாது. பாருங்களேன், என்னத்துக்கு நான் உலகத்துல ஒரு சபை இந்த உலகத்தில் வார்த்தையை கொண்டு சுவிசேஷத்துக்கு கொண்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தணும்னா, முதலாவது அது பிரத்யேகமாக பொருளாசையிலிருந்து விடுதலைப்பட்டு உலக கவலை இல்லாத சபையா அது இருக்கணும். இல்லைன்னா இந்த உலகத்தோடு நம்மளும் ஒண்ணுதான், சாரமற்று தான் நம்ம இருக்கோம். அதை யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ரொம்ப முக்கியம், இது சின்ன பிரச்சனை இல்லை, இது நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரதானமான பிரச்சனை. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பாவத்தை எப்படிங்க அளவு போடுவோம்? எந்த அளவுக்கு தேவனை அவமானப்படுத்துதோ, எந்த அளவுக்கு நம்மளை கெடுக்குதோ, அந்த அளவில் நம்ம பார்த்தோம்னா கவலை ரொம்ப பெரிய பாவம். தேவனை ரொம்ப தூஷிக்குது, அவர் கேரக்டரைய சந்தேகப்படுது, அவர் ரொம்ப கொச்சப்படுத்துது. பாருங்க, அது ரொம்ப ஏதோ என் மைண்ட்ல இருக்கிற பலவீனங்க ஒரு சின்ன விஷயங்கன்னு சொல்ல முடியாது. மிக அருவறுப்பான அக்கிரமம் பாவம், இது கவலை. அதை நம்ம பார்க்கணும். நம்முடைய எதிர்கால தேவைகளுக்காக பயத்தோடு இருக்கிற ஒரு இருதயம், ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரா, நாளைக்கு எனக்கு வியாதி வந்துருச்சுன்னா, வயசாரிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர் அன்பை சந்திக்கிறது சந்தேகப்படுறது ஒரு துன்மார்க்கமான அவிவிசுவாசம், துன்மார்க்கமான அவிவிசுவாசம். கடவுளுடைய நல்லத்தனத்தை, என்னை படைத்தவர், என்னை பராமரித்தவர், என்னை கவனிப்பார் என்ற அவருடைய கேரக்டரைய கேள்வி கேட்கிற ஒரு பாவம் பாருங்களேன். அதை பார்க்கணும். நம்முடைய தேவனுடைய நல்ல இரக்கமான ஞானமான பராமரிப்பு கேள்வி கேட்குது, அதான் ரொம்ப ஆழமான ஒரு ஒரு பாவமாக அதை பார்த்து அது எவ்வளோ வேதம் காட்டுதுன்றதை பார்த்தா தான் மன நொறுங்கும். அது பாவம்னு பார்த்தா தான் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் பாருங்களேன். அதான் நான் சொல்கிறேன், ரொம்ப வேதம் பயங்கரமாக காட்டுது. ஒரு எப்போ நிம்மதி இல்லாமல் உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு அப்படி ஒரு இதை ஏங்குதோ, உள்ளுக்குள்ள ஆழமாக இருக்கிற பொருளாசையினுடைய புகையல் தான் அதெல்லாம். உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிற பொருளாசையுடைய புகையில் தான் பயங்கரமான உலக கவலை. ரொம்ப பயங்கரமான ஒரு இதயம் அது. அதை நம்ம கண்டுக்குள்ள பார்த்துக்கணும். அந்த இதயத்தின் பலவீனத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். உலகத்தின் ஆசைகளை அது ரொம்ப பயங்கரம். எல்லா பாவத்துக்கும் அது வேறா போயிடும். எல்லா கவலைகளுக்கு சந்தேகங்களுக்கு அது வேறா போயிடும். ஆபத்து ஆவியானவர் தான் அது நம்மளை குற்றப்படுத்த முடியும். நான் இதெல்லாம் பேசி குற்றப்படுத்த முடியாது இல்லைங்களா. ஆவியானவர் இந்த உலகத்துக்கு பாவத்தை உணர்த்ததுக்கு வந்தவர், அவர் தான் நம்மளுக்கு அதை குற்றப்படுத்தி அது பாவமாக காட்டணும். அப்பதான் விடுதலை நம்ம கிடைக்கும். ஆண்டவரே இது பாவம் அப்படின்னு நம்ம இருதயத்தை, இந்த வரப்போற ஒரு ரெண்டு சாமன் இருக்கலாம், அது நம்ம இருதயத்தை உரிச்சு வைக்கிற மாதிரி ஆண்டவர் பேச போறார். எவ்வளோ எவ்வளோ லோவா இருக்கிறீங்க நீங்க, தேவராஜ்யத்துக்கு எவ்வளோ லோவா இருக்கிறீங்கன்னு நமக்கு காட்ட போறாரு பாருங்களேன். அதை பார்த்து நான் ரொம்ப அவமானப்பட்டேன். நானும் உங்களில் ஒருத்தன் தான், எனக்கும் கவலை வருது, ரொம்ப அவமானப்பட்டேன். தேவனை ரொம்ப அவமானப்படுத்துகிறதுன்றத நம்ம உணர்ந்து மனசாட்சியில் அதை ஏற்று அதை அது கொடுத்து வெக்கப்பட்டா தான் ஆண்டவருடைய கிருபை திருப்பி திருப்பி அது செய்யாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ள முடியும் பாருங்களேன். ஆகவே நம்முடைய பெரிய நன்மைக்கு ஆண்டவர் பேசி வரார். பெரிய நன்மைக்கு ஏன் பாரப்பட்டு ஏன் ஆயுசை, இப்படி ஒரு ஆயுசா நீ வாழணும், சிறகுகள் ஃப்ரீயா கேரே இல்லாம சிறகுகள் விரித்த பறவை போல் பாரமில்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அவன்தாங்க ஞானி, அவன்தாங்க வாழ்க்கை இந்த அறிஞ்சவன் இல்லைங்களா, தாத்பரியத்தை அறிஞ்சவன். எதுவுமே இந்த உலக கவலைகள் எனக்கு அண்ட முடியாது அப்படின்னு சிறகுகள் விரித்து வாழ்றவன், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறாரு. அதை செய்யறதுக்கு ஆண்டவர் பாருங்களேன், எட்டு நான் பார்க்கும்போது எட்டு காரணங்களை அவர் எடுக்கிறார். I could see the Lord very intensely desires that we be delivered from the anxiety of the world. And not just one, I could see there are eight arguments that he brings. எட்டு ஆர்குமெண்ட்ஸ் கொண்டு வராரு நம்ம உலக காரியங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகை ஒரே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, வகை வகையாக கொடுக்குறார். ஆனால் ரொம்ப லாஜிக்கலாக கொடுக்குறார். The arguments have a grand variety and also has a very logical arguments. இந்த பார்க்குவோம். அதை வந்து அதுவே நமக்கு சொல்லணும், ஆண்டவர் உலக கவலை இல்லாத ஒரு இருதயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராருன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஏன் எட்டு ஆர்குமெண்ட்ஸ், ஏன் அஞ்சு தடவை கட்டளை கொடுத்து எட்டு ஆர்குமெண்ட்ஸ் உனக்கு கொடுக்கணும், சாதாரணப்பட்ட விஷயமா இல்லை. ஆண்டவர் ரொம்ப ஆழமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம இருதயம் கவலை இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக பாருங்களேன். அதான் அது ஆண்டவருடைய கிருபையோடு காதை திறந்து கேட்போமே, காதை திறந்து கேட்டு கவனித்து அதை இருதயத்தில் பொக்கிஷமாக அந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம வச்சுக்கணும். ஏன் சாத்தான் பல விதமான வாக்குவாதம் நமக்கு கொண்டு வரும்போது தீஸ் ஆர் த ஆர்குமெண்ட்ஸ் இல்லைங்களா. Satan brings many arguments and many attacks on us so that we fall prey for the worry of the world. So we need to treasure these arguments so that we can fight against his thoughts. இல்லைங்களா. இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம மனசில் கொண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசில் வச்சிருந்தா தான் கவலைகள் நம்மளை தாக்கும் போது அதுக்கு எதிராக இதை கொண்டு வர முடியும் இல்லைங்களா. சரி, எட்டு ஆர்குமெண்ட்ஸ் நான் வருகையா ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு, அதை கொஞ்சம் சொல்லிட முடியுமான்னு போர்டில் எழுத முடியுமா, போர்டில் எழுத முடியல, நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது திருப்பி திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். எட்டு காரணங்கள் என்னால் பார்க்க முடியுது. எட்டு காரணங்கள். முதலாவது, ஜீவனின் மதிப்பு. ரெண்டாவது, தேவன் பறவைகளையும் போஷிக்கிறார். மூணாவது, இந்த உலகத்திலேயே பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை கவலை. நாலாவது, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற பூக்களையும் அலங்கரிக்கிறார். அஞ்சாவது, இந்த அவிவிசுவாசிகள் தான் சாப்பாட்டை பத்தி துணியை பத்தி கவலைப்படுவார்கள். ஆறாவது, நம்முடைய தேவைகளை பிதா ஆழமாக அறிந்திருக்கிறார், சொல்வதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். ஏழாவது, நாளைக்கு நாளை கவலை கவலைப்பட்டுக்கும், நாளைக்கு பல கவலைகள் இருக்கு, அது நாளைக்கு, டுமாரோ வில் ஹேவ் ஆன்சியஸ் ஃபார் இட்செல்ஃப். கடைசியாக, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரதான கவலை, பிரதான வேலை, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடும். இந்த எட்டு காரணங்களை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. உங்களுக்கு நல்லா பிரசங்கத்தை கேட்டவங்க நல்லா தெரியும் நான் எத்தனை காரணத்தை இன்னைக்கு முடிக்க போறேன்னு. எட்டும் முடிக்க முடியாது. ஓகே, தேர் ஆர் 8 ரீசன்ஸ். ஓகே, எட்டு காரணங்கள். முதலாவது காரணம், த ஃபர்ஸ்ட் ரீசன் தட் ஹி பிரிங்ஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப். த வேல்யூ ஆஃப் லைஃப் ரொம்ப சிம்பிள், ரொம்ப லாஜிக்கல். நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாததுக்கு காரணமே, நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பிளைண்ட் ஆகி, ரொம்ப பொருளாசை, உலக மாயையில பிளைண்ட் ஆயிட்டதுனால இதனோட லாஜிக்கே நமக்கு சரியா புரிய மாட்டேது. அந்த ட்விஸ்டான பிரெயினை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமே. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம். ஜீவனின் மதிப்பு யாருக்கு தெரியும்? ஒரு மனுஷனுடைய ஜீவனின் மதிப்பு யாருக்கு தெரியும்? யார் அதை அளவிட முடியும்? அவர் சொல்றாரு, ஒன்னாவது புரிஞ்சுக்க, அது அளவிட முடியாது. ஆனா ஒன்னாவது உனக்கு புரிய முடியுமா, உன் ஜீவனின் மதிப்பு சாப்பாடை விட துணியை விட பெருசு சொல்ற. ஜீவனின் மதிப்பு பாருங்களேன், இந்த வசனத்தில் 25வது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா? விசேஷித்தது அல்லவா? எவ்வளோங்க விசேஷித்தது? ஆண்டவர் இதுல வந்து ஜீவனுடைய மதிப்பும், அந்த ஜீவனை காக்கக்கூடிய பொருள்களுடைய மதிப்பும் ஒப்பிட்டு நமக்கு நம்ம கவலை எவ்வளவு முட்டாள்தனோன்றதை காட்டுறார். ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு கம்பாரிசன். ஹி கம்பேர்ஸ் த வொர்த் ஆஃப் லைஃப் அண்ட் த திங்ஸ் தட் சஸ்டெயின் தட் லைஃப். ஜஸ்ட் கம்பேர் பண்றாரு பாருங்களேன். அந்த கம்பேர் பண்றதுல அவருடைய ஆர்குமெண்ட் வந்து பைபிள்ல இந்த ஆர்குமெண்ட் அடிக்கடி வரும், கிரேட்டர் டு லெஸ்ஸர். பெரிய காரியங்கள்ல இருந்து சிறிய காரியங்களை ஒப்பிட்டு பாக்குறது பாருங்களா. அது பல இடத்துல ரோமர்ல எல்லாம் வரும், அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. நீங்களும் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஒரு கம்பாரிசன். பைபிள் எப்ப பாரு அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணும், அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ரோமர் 5:9-10-15 எல்லாம் பார்க்கலாம், அதிக நிச்சயம் அல்லவா. இது ஆர்குமெண்ட் என்னன்னா, தேவனுடைய எல்லையற்ற நல்லத்தனம், அவருடைய மாறாத உண்மைத்தனத்தை வச்சு நம்ம கிட்ட ஆர்கியூ பண்றாரு. கடவுள் வந்து எல்லாத்தையும் படைத்தவர், எத்தனை நாள்ல பண்ணார் எல்லாத்தையும்? 6 நாள்ல எல்லாத்தையும் பண்ணார். எல்லாத்தையும் 6 நாள்ல பண்ண தேவன் 6வது நாள்ல தன்னுடைய சிருஷ்டிப்பின் உச்சகட்டமாக, தன்னுடைய சிருஷ்டிப்பின் கிரீடமாக என்னத்தை பண்ணாரு? மனுஷனை பண்ணார், மனுஷனை பண்ணார், மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு உயிர் கொடுத்தார். சாதாரணப்பட்ட உயிர் கொடுத்தாரா? இல்ல, அவனுடைய இதுல ஊதி அவன் ஜீவ ஆத்மானான், தன்னுடைய சாயலாக மனுஷன் அவர் பண்ணார். எவ்வளவு பெரிய உயிர் மனுஷனுக்கு! மனுஷனுடைய உயிர் எவ்வளவு மதிப்புடையது! இந்த இயேசு சொன்னார், எவ்வளவு மதிப்பு இந்த உலகம் எல்லாத்தையும் விலை போட்டுட்டு, அமெரிக்கா இல்ல, இந்தியா இல்ல, எல்லா நாடுகளையும் விலை போட்டு ஒரு காசை சம்பாதிச்சோம்னா எவ்வளவு காசு வரும்? அவ்வளோ காசையும் எடுத்து ஒரு மனுஷனுடைய உயிரை, ஆத்மாவை வாங்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய சரீரத்தையும் ஆத்மாவையும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, மிக மதிப்புடைய உயிராக மனுஷனை படைத்தார் ஆண்டவர். த கிரவுன் ஆஃப் கிரியேஷன், அதான் மனுஷன் இல்லைங்களா. அவனை படைத்தார் மனுஷன். அவனுடைய ஜீவனின் மதிப்பு ரொம்ப பெருசு. அது கடவுள் ஒரு கிஃப்டா கொடுத்த, தேவசாயலாக, தேவசாயலாக தேவ தூதர்களையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அவங்களுக்கு கொடுக்கல. சாயலாக படைச்சாருன்னு போட்டிருக்கா? இல்ல, நம்மளை மனுஷனை தன்னுடைய சாயலாக படைத்தார். தி ப்ராடக்ட் ஆஃப் ஓம்னிபொட்டன்ஸ்னுவாங்க, சர்வ வல்லமையினுடைய தேவனுடைய செயல் இது. அது அதிசயமானதாக படைச்சார், எவ்வளவு மதிப்புடையது. அப்படி இருக்கையில் அதான் மனுஷனை படைச்ச விதம். மனுஷனுடைய மதிப்பு வில மதிக்க முடியாது. பில்லியன் உலகங்களை கொடுத்தாலும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய மதிப்பு உங்களுக்குள்ள இருக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட உயிர் உங்களுக்குள்ள இருக்கு. நம்புறோமா நம்ம? அது நம்பாததுனாலத்தான உலக கவலை வருது. தான் சொல்றார் இல்லைங்களா, அவ்வளோ மதிப்புடைய உயிர் உனக்குள்ள இருந்தால், தேவ சாயலாக படைக்கப்பட்டவனா இருந்தால், அந்த உயிர் கொடுத்த தேவன் அதை பராமரிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு சிறிதான காரியங்கள். தி கிரேட்டர் டு லெஸ்ஸர் நூல்ல பெரிய காரியங்கள் இருந்து சின்ன காரியங்கள் பாருங்களேன், எது பெருசு? கடவுள் கொடுத்த தன்னுடைய சாயலாக கொடுத்த இந்த உயிர் பெருசா, ஜீவன் பெருசா, இல்ல அந்த ஜீவனை காக்கக்கூடிய அழிந்து இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு ஜீர்ணம் ஆகக்கூடிய ஆதாரமோ, இந்த வருஷம் வாங்கினா பல போன வருஷம் பழைய வருஷம் துணி காஞ்சி கிழிஞ்சு போற துணி பெருசா, எது பெருசு? தான் கேட்கிறார் அவருடைய ஆர்குமெண்ட் பாருங்களேன், எது பெருசு? நீங்க ஏன் ஆகாரத்தை பத்தியும் துணிய பத்தியும் கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருபோது ஆழமா உங்க ஜீவனின் மதிப்பை உணர்ந்ததே கிடையாது, இல்ல உணர்ந்து மறந்துட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு உலக கவலை வர்றதுக்கே காரணம் அவனுடைய ஜீவனின் மதிப்பை அவன் உணராததுனால. பாருங்களேன் அவன் எவ்வளவு பெரிய மதிப்புன்னு. கடவுள் எவ்வளவு மதிப்போடு படைத்த தேவன், உண்மை உள்ள படைப்பு, இஸ் அ ஃபேத்ஃபுல் கிரியேட்டர் இல்லைங்களா. உண்மை உள்ள தேவன் அவர் எதையுமே ஒரு பாதியில நிறுத்த மாட்டார். நிறுத்துவாரா? உயிரை கொடுத்துட்டாரு, ஆனா அதுக்கு சாப்பாடு கொடுக்காம விடுவாரா? அவ்வளோ பெரிய உயிரியே தன்னுடைய சாயலாகவே படைத்து உயிரை உனக்கு அவ்வளோ கிஃப்டா உனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய சாயலாக படைத்தது எவ்வளோ சிறப்பு, அதை படைத்து கொடுத்துருக்கிற தேவன் அந்த உயிரை காக்கிறதுக்கு சாதாரண சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? எப்படி உனக்கு கவலை வரலாம்? அதான் ஆர்குமெண்ட், அவருடைய ஆர்குமெண்ட். அந்த உயிரை புதைத்த தேவன் இல்லைங்களா, அவர் வந்து அதுக்கு தேவையான காரியத்தை எல்லாத்தையும் கொடுப்பார். அதை ஞானத்தோடு கொடுப்பார், தாராளமாக கொடுப்பார், கரெக்டா கொடுப்பார். ஆகவே நாம் உறுதிப்பட்டு இருக்கலாம், இவ்வளோ பெரிய உயிரே கொடுத்த தேவன் அந்த வரத்தை வந்து அதுக்கு தாங்கக்கூடிய ஆகாரத்தையும் துணியும் கொடுக்காம தான் கொடுத்த வரத்தை அவரே கொச்சப்படுத்த மாட்டார் இல்லைங்களா. இதை பண்ணிட்டார், அதை பண்றதுக்கு அவருக்கு வக்கில்லைன்ற மாதிரி தன்னுடைய வரத்தை அவரே கொச்சப்படுத்துகிறவர் அல்ல. உனக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிற தேவன் அதை காக்கக்கூடிய ஆகாரத்தையும் துணியும் ஒருபோதும் கொடுக்காம அவர் விட மாட்டார். தட் இஸ் த ஆர்குமெண்ட் பாருங்களேன். அதே தான் சரீரத்தை பாருங்களேன், சரீரத்தை எடுத்து பார்த்தா சரீரத்தை எப்படி பண்ணார் ஆண்டவர்? பிரமிக்கத்தக்க அதிசயமா என்ன பண்ணீர் இல்லைங்களா. மனுஷனுடைய பாடி, த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மேன்ஸ் பாடி, அந்த பியூட்டி ஆஃப் மேன்ஸ் பாடி, அவனுடைய ஹார்ட், அவனுடைய நர்வஸ் சிஸ்டம், அவனுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்லாம் உலகத்திலே அதை விட அழகு, அதை விட சிறப்பு காம்ப்ளெக்ஸ் வேற கிடையாது தெரியுமா? அவ்வளோ அருமையான பாடி அவனுக்கு பண்ணார். யார் எப்படி பண்ணாரா? இ ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஒரு கம்ப்யூட்டர்லாம் வேலை பண்ணும்போது, இல்லை ஒரு பாம்பில் வேலை பண்ணும்போது, வயர் இங்கே கொடுக்குற வயர் அங்கே கொடுத்துட்டோன்னா ஊரே போயிடும். அந்த மாதிரி ஒரு பயத்தில் நம்மளை இவர் நெட்வொர்க் பண்ணாராம். பயந்து இதெல்லாம் கரெக்டாக அப்படி உன்னை பயந்து பயந்து பார்த்து நீவி உன்னை பண்ண தேவன், அந்த அவ்வளோ சிறப்பாக உன்னை பண்ண தேவன் அந்த உடம்பை மூடுறதுக்கு துணியை கொடுக்க மாட்டாரா? அதான் அவர் சொல்றது பாருங்களேன், அவ்வளோ டாப் மோஸ்ட் கிரியேஷன்லயே உயர்ந்த மனுஷ மாதிரி உலகத்துல வேற ஜீவன் இருக்க முடியுமா? உடம்பு அவன மாதிரி ஒரு உடம்பு இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அவ்வளோ அழகா பண்ண தேவன் அதை உடைப்பது அதுக்கு போடுற துணியை கண்டிப்பா கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ? ஆர்குமெண்ட்டை தான். நம்ம கலாச்சாரத்திலயும் பல உதாரணங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பல விதத்துல நம்மளும் பேசிக்கிறோம் இல்லைங்களா. மரத்தை வச்சவர் தண்ணி ஊத்துவார். மரத்தை வைக்கிறது பெருசா, தண்ணி ஊத்துறது பெருசா? அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சில பேர் ஒரு குதிரையை வாங்கிட்டாராம், ஆனா அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு சாட்டை வாங்க முடியலையா? அப்படியா யாராவது இருப்பாங்க? அப்படியே ஆண்டவரை நம்ம கேவலப்படுத்துறது இல்ல, அப்படி செய்யவே மாட்டார். ஒரு ஒரு உதாரணம், என்ன உதாரணம் கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒசூர் பிரிட்ஜ் வந்து கண்ட்ரிலேயே நம்பர் 2, ஹைதராபாத்ல 1 இருக்குது, நம்ம ஊர்ல 2. 10 கிலோமீட்டர்ஸ் ஒசூர் பிரிட்ஜ் இல்லைங்களா. அதை கட்டுறது பெருசா, அந்த பிரிட்ஜை போய் ஃபுல்லா பெருக்கிட்டு வர்றது பெருசா? யோசிச்சு பாருங்க. which is bigger. He is giving an argument from a bigger to smaller. We are the country's biggest bridge. This is the Oso Bridge. Which is difficult? Is it difficult to build the entire bridge? Or is it difficult to sweep the entire bridge? எது கஷ்டம்? பிரிட்ஜ யார் யார் இங்க பிரிட்ஜ நான் கட்டிடுவேன் எந்திரிச்சு நிப்பீங்க? நம்மள யாருக்குமே அந்த தகுதி இல்லை. ஏன் அந்த பிரிட்ஜ கட்டணும்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அறிவு இருக்கணும், பிசிக்ஸ் தெரியணும், அந்த வெயிட் இதெல்லாம் தெரியணும். எவ்வளவு யாருக்குமே அந்த தகுதியே கிடையாது இல்லைங்களா? எவ்வளோ பிளானிங், எவ்வளோ இதா வருஷமா கட்டி பட்ஜெட்ல போட்டு கட்டினது, அது நம்மளால முடியவே முடியாது. ஆனா அது பெருக்கிறது நம்ம எல்லாரும் கூடுவோம் வாருங்கள்னா ஒரு ஒரு ரெண்டு நாள்ல பெருக்கி முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஈஸியா பெருக்கி முடிச்சிடலாம். எது பெருசு? அது கற்றுதா பெருக்குதா தான் ஆண்டவர் சொல்ற. எவ்வளோ பெரிய உயிர், எவ்வளோ காம்ப்ளெக்ஸா தேவ சாயலாக படைத்த உயிர், அதுக்கு போய் சாப்பாடு கொடுக்கும். அந்த உயிரின் மதிப்பை உணராத ஒரு கோணலான ஒரு மூளை அவனுக்கு இருக்கிறதுனால தான், தியானம் இல்லாத மூளை அவனுக்கு இருக்கிறதுனால தான், அந்த உயிரின் மதிப்புக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எவ்வளோ சாயலாக படைத்த எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறீரேன்னு ஒரு நன்றி உனக்கு இல்லாததுனால தான் அதுக்கு சாப்பாடு இல்லையே. அது சப்ப மேட்ருங்க. அது சாப்பாடுன்றது உயிரை மதிச்சு பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங். அப்படித்தான் அவர் ஒப்பிட்டு காட்டுறாரு. உயிரின் மதிப்பை நம்ம மதிப்பிடவே முடியாது, இட்ஸ் இம்மெஷரபிள். அதுக்கும் அது அவர் கேட்கிறாரு, அட்லீஸ்ட் இதாவது உன் மூளைக்கு புரியுதா? சாப்பாடு துணியை விட உன் உயிர் பெருசுனாவது புரியாதுன்னு நீ வாழலாமா தான் அவர் சொல்றது. பாருங்களேன், அதான் அவர் சொல்றது. பெரிய அளவுக்கு பெருசு, எந்த அளவுக்கு நம்மளுடைய உயிர் பெருசுன்றத நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு சாப்பாடும் துணியும் ரொம்ப சிறுசாக நமக்கு தெரியும், ரொம்ப சிறுசாக தெரியும். ஏன் நமக்கு பிரச்சனை என்ன? நம்ம மூளை சரியா இல்லாததுனால, கடவுளுடைய உயிரின் அதிசயத்தை நாம் புரியாததுனால என்ன ஆயிடுச்சு? உலக மாயையில நம்ம மயங்கி போனதுனால நமக்கு எது பெருசா தெரியுது? நம்ம உயிர் பழைய செருப்பு மாதிரி தெரியுது. சாப்பாடு துணி ரொம்ப ஸ்பெஷல், அது கிடைக்குமா எனக்கு அப்படின்னு நம்ம ரிவர்ஸ் ஆயிட்டோம். பாருங்களேன், அதான் பிரச்சனை. மூளை ட்விஸ்டட் பிரெயின் அதான் ப்ராப்ளம். சரி, உனக்கு மூளை சரியில்லை அதான். பாருங்களேன், எல்லாம் எண்ணி முடியாத மதிப்பு, பில்லியன் உலகங்களை கொடுத்தாலும் கொடுக்க முடியாத த கிஃப்ட் ஆஃப் லைஃப் உனக்கு கிடைச்சிருக்குதே, அதுக்கு டெய்லி நன்றி செலுத்துறியா? வெறும் லைஃப் மாத்திரமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு சாதாரண உயிரா கிடைச்சிருக்கு? நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கே, அந்த நித்திய ஜீவனை விட சாப்பாடு எவ்வளோ? அதை ஒப்பிட்டு பாருங்க. சாதாரண இயற்கையிலேயே நம்ம ஒரு மனுஷர்களா இருந்தோம்னா உயிர் பெருசு, அதுவும் தேவ பிள்ளைகள் ஆகி நித்திய இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவன் கிடைச்சவங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் ஒப்பிட்டு பார்த்தனா எவ்வளோ உயர்வான ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி சாப்பாட்டுக்காக கவலைப்படலாம்? பாருங்களேன், சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் மனுஷங்களுக்கு கவலைக்கு பிரதானமான காரணம் அவங்களுடைய வர்த்தை அவங்க உணராததுனால தான் சொல்றாங்க. எவ்வளோ உண்மை ஆண்டவர் அப்போ இப்போதான் கண்டுபிடிச்சாங்க, அதை அப்போவே கண்டுபிடிச்சார் அவர். அவங்களுடைய வர்த்தம், ஒரு மனுஷனுடைய வர்த்தம் அவனுக்கு தெரியாததுனால தான் கவலையில் அவன் முழுகியிருக்கிறான். பாருங்களேன், என்னுடைய வர்த்தம் என்ன அவன் தெரியாததுனால, அதனால தான் ஆண்டவர் நம்புறது இல்லை. பாருங்களேன், இந்த உயிர் நாம் பிறந்த, நாம் எல்லோரும் பாவத்தில் பிறக்கிறோம்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? இந்த உயிர் வந்து நாம் பிறந்து ஏன் தாயின் கற்பத்தில் உருவான உடனேயே என்ன இருக்கணும்? நரகத்தில் போட்டிருக்கணும். நாம் இந்த உலகத்தில் பிறந்த உடனே நரகத்தில் போயிருக்கணும். ஏன்? We all go astray from the womb னு வேதம் சொல்லுது. We were born in sin. As soon as we are born, we should have landed in hell. But the wonder of wonder of God's providence is it has kept us from hell all these years. Is that not a big wonder? And we wonder about whether we will get food or water. இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, நாம் பிறந்த உடனே ஆண்டவர் கற்பத்திலேயே நாம் வழிதப்பி போகிறவர்கள் வேதம் சொல்லுது. அப்பவே நம்மளை நரகத்துல தூக்கி போட்டிருக்கணும், நாம் பிறந்த உடனே நரகத்துல தூக்கி போட்டிருக்கணும். இல்ல ஒவ்வொரு செகண்டும் நம்மளை நரகத்துல போடாம நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்து வராரே, அது எவ்வளவு பெரிய அதிசயம். நரகத்தில் இருக்க வேண்டியவன ஒரு செகண்ட நரகத்துல போகாதபடிக்கு காத்து வர்றது எவ்வளவு அதிசயம். அதை விடவா பெருசு சாப்பாடு அவனுக்கு கொடுக்கறது? யோசிச்சு பாருங்களேன், அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவன் அதிக விசேஷித்தது அல்லவா. பாருங்களேன், ஆகவே வேற எடுத்துட்டோம், நாம் பாவகரமான கவலையிலிருந்து விடுபடணும்னா முதலாவது நாம் புரிஞ்சுக்க வேண்டியது நம் ஜீவனின் மதிப்பை. அதை சிந்தித்து நன்றாக கிரகித்து ஜீவனின் மதிப்பை புரிஞ்சுக்கணும். அது தேவனிடத்திலிருந்து வந்தது. சரீரத்தின் மதிப்பை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது அல்லவா? எப்படியா கவலைப்படுறாங்க, எப்படி கவலைப்படலாம்? அதான் ஆண்டவருடைய ஆர்குமெண்ட். பாருங்களேன், நம்ம வரி பண்றதுக்கு வந்து ராங் பெர்ஸ்பெக்டிவ்னுவாங்க. நம்ம வாழ்க்கையில வரி வர்றதுக்கே தவறான பெர்ஸ்பெக்டிவ். காஸ் ஆஃப் வரி இஸ் எ ராங் பெர்ஸ்பெக்டிவ், தவறான பெர்ஸ்பெக்டிவ். நம்ம உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சு கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமா இராதனால மூளெல்லாம் இருள் அடைஞ்சு போய் உலக கவலைகள்ல வெளிப்படுது. இல்ல, ராங், அது சரி பண்ற. அவ்வளவுதானா வாழ்க்கையில இருக்கிறது? அவ்வளவு வாழ்க்கை அவ்வளவு சீப்பா உனக்கு, அவ்வளவு சீப்பா உனக்கு. யோசிச்சுப்பாரு, யோசிச்சுப்பாருங்க. சில பேருக்கு அப்படித்தான், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, துணி துணி, அவ்வளவுதானா? எவ்வளவு கீழேயா போயிட்டேன். உன்னுடைய நேரம், உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய சிந்தனை எல்லாம் அதுக்குத்தானா? நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், இந்த பாடியை நல்லா டெக்கரேட் பண்ணணும், முகத்துக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் நெகைய தொங்க விடுமோ அங்கெல்லாம் தொங்க விட்டுக்கணும், இந்த பாடி அழுக்கா எடுத்துட்டு போய் ஒரு கார்ல வைக்கணும், நல்லா பெரிய காரா இருக்கணும், அந்த பாடியை எடுத்துட்டு போய் நல்லா ஒரு பெரிய வீட்ல வைக்கணும், அந்த பாடியை அங்கேயும் இங்கேயும் கூட்டு போய் நல்ல நல்ல காட்சியா காட்டணும். இவ்வளவுதானா உன் லைஃப்? இதானா லைஃப்? இதுக்காக வாழ்ற ஷேம் ஆன் யூ, இதுதானா உன் லைஃப்? அதுக்கு தானே கவலை உனக்கு அப்படின்றார். இதுக்காகவா ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல உன்னை படைத்தார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக அநேக பேர் இப்படித்தாங்க வாழ்றது? யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம். இந்த பாயிண்ட எதுக்காக நம்ம சாப்பாடுக்காகவும் துணிக்காகவும் கவலைப்படுறோம்? ஒருவேளை சாப்பாடு இல்லை என்ன ஆகும், துணி இல்லை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன், சாப்பாடுனால நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல இன்பங்கள் கிடைக்குது, பிளஷர்ஸ் இல்லைங்களா? We get, why do we worry about food and clothing? What we get from food is the good pleasures. இல்லைங்க, சாப்பாடு எவ்வளோ வெக்க வெகையாக இருக்குது, அதை சாப்பிட்டா எவ்வளோ இன்பமாக இருக்குது, ஆஹாஹான்னு நம்ம சந்தோஷப்படுறோம். சாப்பாடுனால கிடைக்கிற இன்பம் இழந்து போயிடுவோம். சரியா துணியில்னா என்ன ஆகும்? துணியில்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன், துணி இல்லைனா மனுஷர்கள் வந்து நம்மளை வியந்து ரசித்து ஓர கண்ணால் பார்த்து நம்மளை அப்படியே ரசித்து பிரியப்பட்டு பார்க்குற அந்த பார்வைகளை இழந்து போவோம் இல்லையா? நம்ம நல்ல துணி போட்டு வந்தா ரசித்து சித்து எப்படி போட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு நம்மளை வியந்து பார்க்குற அந்த பார்வையை இழந்து போவோம். சாப்பாடும் கிடைக்கல, துணியும் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? வாழ்க்கை ரொம்ப நாள் போகாது, கூடிய சீக்கிரம் இறந்து போயிடலாம். ஒரு வேளை இது மூணு தானே இன்பங்கள், சரீர இன்பங்கள், மனிதர்களுடைய வியப்பான ரசிப்பு தன்மைகள், அடுத்ததாக நம்முடைய ஜீவன் நீண்ட நாள் போகாது. இதுக்காகவா ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தார்? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதான் பதில் கொடுக்கிறார் நமக்கு. இதுக்காகத்தான் நம்ம இதயம் கவலைப்படுது. எதுக்கு? இன்பங்கள் எனக்கு கிடைக்காது, மனிதர்கள் என்னை வியத்து ரசித்து பார்க்கிற பார்வைகள் எனக்கு கிடைக்காது, நீண்ட வாழ்க்கை, நல்லா சந்தோஷமா இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு துணியை போட்டுக்கிட்டு அலையிற ஒரு வாழ்க்கை எனக்கு நீண்ட வாழ்க்கை கிடைக்காது. இதுக்குதான் நீ கவலைப்படுற. அதனால உயர்தயம் கவலைகளால் முழுகி இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அர்த்தமே ஜீவனின் வாழ்க்கையின் மகத்துவத்தை என்னன்றதே நீ புரிஞ்சுக்கல. எதற்காக உனக்கு அந்த ஜீவனை கொடுத்தான்றதே நீ புரிஞ்சுக்கல. ஏன் வாழ்க்கை வந்து சரீர இன்பங்களுக்காக கொடுக்கப்பட்டதா? எதற்காக கொடுக்கப்பட்டது? அதை விட பெரிய காரியம். வாட் இஸ் தி சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனுஷனுடைய பிரதான நோக்கம் என்ன? எதுக்காக படைக்கப்பட்ட மனுஷன்? சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இன்பத்தை காண்றதுக்கா? இல்ல, எதுக்காக? தேவனை மகிமைப்படுத்தி அவரை அனுபவிப்பதற்காக. தி பிளஷர்ஸ் ஆஃப் காட் இருக்கு, தேவனுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் நீ படைக்கப்பட்ட. அதனால சாப்பாடு இன்பம் அனுபவிக்க கூடாதா? இல்ல, அனுபவிக்கலாம். பட் தட் அதுல பிரதானம், பிரதானமாக மனுஷன் படைக்கப்பட்டது தேவனுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான். உன் வாழ்க்கை சரீர இன்பங்களையே கவனமா இருந்துச்சுன்னா அர்த்தம் இல்லாத வெக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. எதற்காக படைக்கப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கைக்காக நீங்க வாழல, படைப்பின் நோக்கத்துக்காக நீங்க வாழல. அதான் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்றார். தேவனுடைய இன்பங்களுக்காக படைக்கப்பட்டது. அடுத்ததாக வாழ்க்கை எதுக்குங்க கொடுக்கப்பட்டது? மனுஷங்க ஓரக்கண்ணால் பார்த்து நம்முடைய துணியை பார்த்து நம்மளை மெச்சத்து பிரியப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டது. அதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சார் இல்ல. எதற்காக வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுக்காக? நம்மளை ஓரக்கண்ணால் பார்த்து நம்முடைய டிரெஸ்ஸை பார்த்து நம்முடைய அழகை பார்த்து ரசித்திற்காக கொடுக்கப்படல. பிரதானமாக தேவன் நம்மளை பார்த்து மகிழ்ந்து பிரியப்பட்டு நம்மளை ரசிக்கணும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. எவ்வளவு சீப் வாழ்க்கை வாழ்றோம்? யோசிச்சு பாருங்க, தேவன் என்னை பார்த்து ரசிக்கணும், தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் தேவனை பிரியப்படுத்தி தேவனனை பார்த்து ரசிக்கணும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் சாப்பிட்டு நல்லா துணியை போட்டு நீண்ட நான் வாழ்க்கை வாழ்றதுக்காக வாழ்க்கை கொடுத்தார் இல்லை, அவருடைய பிரசன்னத்தில் நித்தியமாக இன்பத்தை நாம் வாழ்வதற்காகத்தான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அந்த பர்பஸ் இஸ் த கிரேட் வேல்யூ ஆஃப் லைஃப். த கிரேட் பர்பஸஸ் ஆஃப் லைஃபை இழந்ததுனால தான் உனக்கு என்ன வருது, சாப்பாடு இல்லையே துணி இல்லையேன்ற ஒரு வாழ்க்கையை, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதான் ஆண்டவர் சொல்ற, படைப்பின் நோக்கத்தை மறந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எதற்காக வாழ்க்கை, யோசிச்சு பாருங்களேன். பிரைமரி பர்பஸ் ஆஃப் மேன், கடவுளை அனுபவிக்கணும், அவருடைய பிளஷர்ஸ் அனுபவிக்கணும். சரீர பிளஷர்ஸ் இல்லை, மனுஷருங்க நம்மள ஓரக்க நாள் பார்த்து அட்மயர் பண்றதுக்காக இல்ல, அதுக்காக வாழ்றவங்க எல்லாம் ஏமாந்துதான் போவாங்க. தேவனை பிரியப்படுத்தணும், ஆண்டவருடைய அப்ரூவலுக்காக வாழணும், அவர் பார்வைக்கு பிரியமாக வாழணும்ன்றதுக்காகத்தான். அதாங்க அர்த்தம் உள்ள வாழ்க்கை. எவ்வளவு லோ லைஃப் பாருங்களேன், எவ்வளவு ட்விஸ்டடா நம்ம இருக்கிறோம். அப்படி இப்படி நம்ம இதுக்கு வாழ்ற வரைக்கும் சரீர இன்பங்களுக்கு, மனிதர்களுடைய ஓரக்கண்ணால் மெச்சித்துக் கொள்ற பார்வைக்கு வாழ்ற வரைக்கும் வாழ்க்கையில நிறைவு சந்தோஷம் இருக்கவே இருக்கா. நீ எதுக்காக படைச்சு அதுக்காக வாழாத போது நீ எப்படி நிறைவாக? அதனால தான் இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் துணி வாங்கணும், இன்னும் துணி வாங்கணும். எவ்வளவுதான் வாங்கினாலும் பத்த மாட்டேன்னு, பத்தாது உனக்கு உனக்கு நிறைவே வராது. ஏன், நீ எதற்காக படைக்கப்பட்டியோ அந்த படைப்பு அந்த நோக்கத்துக்காக வாழல. நீ will not be satisfied. பாருங்களேன், அதான் நீ யோசிச்சு பாருங்களேன். ஆகவே நாம் கவலைப்படுறது வந்து எந்த அளவுக்கு நாம் துணியை பத்தி சாப்பாடை பத்தி கவலைப்படுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையின் உயர்ந்த, ஜீவனின் உயர்ந்த வேல்யூவை பத்தியும் அதனோட நோக்கத்தை பத்தியும் நம்ம மறந்துட்டோம். வாழ்க்கை துணியும் சாப்பாடும் நமக்கு முக்கியமா போயிருச்சு. நம்ம மனசாட்சியை நம்ம கேட்கணும், எத்தனை காலம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறோம், இப்படித்தான் வாழ்ந்து சாக போறோமா, எதற்காக படைக்கப்பட்டியோ வாழ மாட்டியா, இப்படி நிறைவில்லாம அடாவடியா எத்தனை காலம் இப்படி வாழ போற, அதான் ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு ஷேம்ஃபுல், இதுக்காகவா ஆண்டவர் படைத்தார், அதுக்காக கவலைப்படாத. அதான் சொல்றார், ஆண்டவர் கவலைப்படாத, கடவுள் உன்னை போஷிப்பார், கடவுள் உனக்கு ட்ரெஸ் கொடுப்பார். ஒரு காரியம் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை பத்தி நம்ம கவலைப்படுறோமோ அந்த அளவுக்கு அந்த காரியம் பெருசாயிடும். உங்களுக்கு தெரியுமா, அவ்வளவு பெருசு, அது இன்ஃபிளேட் ஆயினே போ. நம்ம தான் காரியங்களை பெருசுப்படுத்துறது, எதனால, கவலையினால பெருசுப்படுத்துறது. சாப்பாட்டை பத்தி துணியை பத்தி கவலைப்பட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில ஜீவனை விட பெருசாய் போய் கிடக்குது. எதை பத்தி நம்ம கவலைப்படுறோமோ அது நம்ம வாழ்க்கையில பெருசாகுங்க. அதை யோசிச்சுக்கோங்க. நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன பண்ணிருக்க, சாப்பாடும் துணியும் வாழ்க்கையில பெருசு பண்ணி வச்சிருக்க. எந்த அளவுக்கு பெருசு, எதற்காக படைக்கப்பட்டன்ற நோக்கத்தை கூட மறந்து, உன் ஜீவனின் உயர்வு தன்மத்தை கூட மறந்து சாப்பாடு துணி தான் உனக்கு பெருசா போயிடுச்சு. அதை பத்தியே எதை பத்தி கவலைப்படுறியோ அது நம்ம வாழ்க்கையில பெருசாயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. கடவுளுடைய எக்கானமி இல்ல, சாப்பாடும் துணியும் ரொம்ப சப்ப மேட்டர், ரொம்ப சாதாரண மேட்டர். உனக்கு ஜீவன்ன்ற பெரிய கிஃப்டே அவருக்கு கொடுத்திருக்கும் போது அதை பார்த்துக்குவார், அதை பார்த்துக்குவார் பாருங்களேன். அதனால நாம் கவலைப்படக்கூடாது. முதலாவது பாருங்களேன், முதலாவது கவலைப்படக்கூடாது. ஏன், நம்ம கவலைப்பட்ட ஆண்டவர் நம்மளை பெற்றார், பிறந்தோம். நம்ம யோசிச்சு பாருங்களேன், நான் முதல்ல யார் வயிற்றுல பிறக்கணும், யார் எங்கள் அப்பா அம்மாவை இருக்கணும், என்ன சைஸில் பிறக்கணும், எந்த கலரில் பிறக்கணும், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும், ஐயோ என் மெட்டர்னிட்டி பில்லு இன்சூரன்ஸ் கிளியர் ஆகுமா, அந்த கவலைகளோட நம்மளை படைத்தாரு பிறந்த இந்த உலகத்தில். இல்லை, உன்னை அதிசயமா உன் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போதே உன் கவலை இல்லாமல் உருவாக்குனவர், உன் கவலை இல்லாமல் உன்னை பராமரிக்கவும் தெரியும். உன் கவலை அவருக்கு தேவையில்லை. ஏன் கவலைப்படுற, Why do you worry about food and clothing? பாருங்கள அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, ஆகையால் ஒரு வசனம் இருக்கு படிங்களா, 1 பேதுரு 4:19. ஏன் கவலைப்படணும், படக்கூடாது. நாலு பத்தொன்பதா,
ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள கிறிஸ்து கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள்.
உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா, அவருக்கு பாடு உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா, கவலைகள் உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா, அவர் உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தா, என்ன படைத்தவர், என்ன உண்மை உள்ளவர், அவர் சிருஷ்டித்துட்டு அதுக்கு போஷன் இல்லாம விட மாட்டார். அவர் உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர். பைபிள் எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுக்குது தெரியுமா? இதை விட கேரண்டி உனக்கு என்ன? தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் ஒப்புவித்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன ஒரு கம்பீரமான கேரண்டி! இந்த கேரண்டி கொடுத்தாலும் நான் கவலைப்படுவேன்னு இருந்தோம்னா, புள்ளைய கொடுத்து தன் நேச குமாரனை கொடுத்து உனக்கு கேரண்டி நான் கொடுத்துருக்கிறேன், என்ன சந்தேகப்படாது பிளீஸ்ன்னு கேட்டாலும், அவரை நான் சந்தேகப்படுவேன், அவர் கேரக்டர் சந்தேகப்படுவேன்னா எவ்வளோ கேவலப்படணும். நம்ம யோசிச்சு பாருங்களேன், தன் நேச குமாரன் என்றும் பாராமல் நமக்கு கொடுத்தவர் மற்றவர் எல்லாற்றையும் கொடுப்பாம இருப்பது எப்படி? அது போதும் இல்லையா நம்ம கவலைகளை அடக்கிறதுக்கு, இல்லைங்களா? அடக்கிறதுக்கு அது போதும். ஆகவே முதலாவது காரணம் த வேல்யூ ஆஃப் லைஃப், அதை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த காரணம் பார்ப்போம், நேரம் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது பாயிண்ட்டுக்காவது போவோம். அடுத்த காரணம், தேவன் ஆகாயத்து பறவைகளையும் போஷிக்கிறார். அந்த வசனத்தை படிங்க.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
அடுத்து முதல்ல சாப்பாடு துணியை விட நீ வேல்யூபிள்னு சொன்னாரு. இப்போ மற்ற சிருஷ்டிகளை விட நம்முடைய ஜீவனின் வேல்யூவை நமக்கு காட்டுறார். மற்ற சிருஷ்டிகளை விட பாருங்களேன், இந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த உலக பொருளை விட நம்ம எவ்வளோ மதிப்புடையவங்க. ஆண்டவர் வந்து நம்மளை விட, நம்மளை ஆறாவது நாளில் படைச்சாரு, மற்றதெல்லாம் மற்ற நாள்களில் படைச்ச சிறிய கீழ்த்தரமான மிருகங்களை அவர் எப்படி பராமரிக்கிறாருன்றத பாருங்க, அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. பாருங்களேன், அதை தேவைகளை அதை பார்த்து தற்காலிகமான தேவைகளை ஆண்டவர் நம்பலான்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இது சொல்லியும் உனக்கு புரியலையா? சாப்பாடை விட இதை விட உன் லைஃப் முக்கியம்ன்றத புரியலையா? இன்னமும் உனக்கு தேவைனா உன் கண்களை ஏறெடுத்து வானத்தின் பறவைகளை பார். கண்களை ஏறெடுத்து வானத்தின் பறவைகளை பார். அவைகள் வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் எந்த கவலையும் இல்லாம பாரம் இல்லாம ஓடி ஆகாயத்தின் விரிவில் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு அது போது. இந்த பறவைகளுடைய பாட்டுலாம் கேட்டிருக்கீங்களா? சந்தோஷமா பாடுது. வேதம் என்ன சொல்லுது? அது தன்னுடைய சிருஷ்டிகரை சந்தோஷமா துதிக்கு. கீழ்த்தரமா உருவாக்குன மிருகம், அறிவே இல்லாத மிருகம், அதுக்கு சாதாரண உயிர் தான் நான் கொடுத்து அதை பராமரிக்கிறேன், அது என்ன சந்தோஷமா பாடி போற்றுது. என் சாயலாக படைக்கப்பட்ட நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமா நன்றி செலுத்தாம ஸ்தோத்தரிக்காம என்ன பாடாம ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமா ஒப்பாரி வைக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையா கேட்கிறார். பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ பறவைகள் கூட என்ன பாடுது, அதுக்கு சாதாரண எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாரு, அதுக்கு அதுக்கு என்ன ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாரா, பிரியாணி கொடுக்குறாரா, அதுக்கு என்ன பல விதமான சாப்பாடு சூடு சூடாக கிடைக்குதா, பழங்க என்னானவோ கிடைக்குதா, எவ்வளோ சின்ன வயிறு எவ்வளோ சின்ன இது துணி கூட அது கொடுக்கறது இல்லை, ஆனால் அது எவ்வளோ இலவசமாக என்ன பாடுது, எவ்வளோ இலவசமாக எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து நீ இப்படி வாழலாமா? பறவைகளை பாருங்கள். பாருங்களேன் அவர் எப்படி சொல்கிறாரு, கவனித்து பாருங்கள். நம்ம பாருங்கள்னா பார்த்துட்டேன் சாமி ஓடுதுன்னு அப்படி இல்லை, கவனித்து பாருங்க. ஒரு கேஷுவல் பார்வையை அவர் சொல்ல, இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் அ கேஷுவல் லுக், ஒரு கவனத்தோடு ஊக்கத்தோடு நீண்ட நேரம் தியானத்தோடு கவனமா ஆர்வத்தோடு அதை பாருங்க பாருங்க பாருங்களேன், அதை கவனிச்சு பாருங்க. அதிசயம், நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த நேரத்தில் ஆண்டவர் மலை மேல் நின்றுகிட்டு இருக்கார், மலை பிரசங்கம் இல்லையா, எதிர்க்க வந்து கலிலியா கடல், அந்த கடல்லேருந்து காற்று அப்படியே ப்ரீஸ் அடிக்கும், அடிக்கும்போது இவர் மலையில் நிற்கிறாரு, மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. கலிலியா வந்து அந்த காலத்துலேயும் இப்போவும் சரி பலவிதமான பேர்ட் மைக்ரேஷன், பலவிதமான பறவைகள் அந்த காலத்தில் வரும். சரியான நேரம், சூரியன் வெளிச்சம் அடிக்குது, நல்ல கிளைமேட்டு, மலை கடல் இருக்குது, பறவைகள் பலவிதமான பறவைகள் மைக்ரேட் ஆகும்போது அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படும் போது இவர் பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மேலே காட்டுறாரு, அங்கே பாருங்கள் பறவைகளை பாருங்கள் அப்படின்றார். அவங்க அப்படியே எல்லா தலை மேலே பார்த்துருக்கோம். அப்படி தான், நான் உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது, இங்கே உட்காந்துருக்கிறீங்க. ஒரு வீரியபாளைய சபை இருந்தால் அந்த சபை பார்த்தீங்கன்னா அந்த சபை இருக்கு சுற்றி ஃபீல்டு தான், அங்க அவங்களெல்லாம் வெளியே கூட்டு போய் அந்த வானத்தின் பறவைகளை பாருங்கள் அப்படின்னு பிரசங்கம் எடுத்திருக்கலாம். பாருங்க, அது ரொம்ப பொது அந்த காலத்தில். நம்மள சில பேர் கவலையிலிருந்து விடுபடணும்னா ஜபிக்கணும், வெறும் ஜபிக்கிறதோடு நிக்க கூடாது. நம்ம பெங்களூர்ல எல்லா இடத்துலயும் மரத்தை வெட்டிட்டாங்க, அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க, காக்கா பாக்குறதே கஷ்டமா போயிருச்சு இல்லைங்களா, ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால கவலையிலிருந்து விடுபடணும்னா ஜபத்தோடு ஒவ்வொரு நாள் காலையில கொஞ்ச நாளைக்கு ஒரு அல்சூர் லேக்கோ இல்ல கபன் பார்க்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவைகள் வருது, ரொம்ப பறவைகள் அங்க இருக்கு. நான் பார்த்திருக்கேன், அடிக்கடி போயிருக்கிறேன். ரொம்ப காலையில போகும்போது பிச்சை பயங்கரமான பறவைகள் இருக்கு. இங்க என்ன கவலையிலிருந்து விடுபடணும்னா ஜபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கவலை வரும்போதெல்லாம் காலையில எந்திரிச்சு ஓடி போய் கபன் பார்க்ல உட்காந்து கவனத்தோடு ஆவியின் நடத்துதல்னால அந்த பேர்ட் வாட்சிங்க நீங்க பண்ணணும். அதான் ஆண்டவர், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன் கவலை போக மாட்டேன் திருப்பி திருப்பி வருதுன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரெண்டாவது நீ செய்ய வேண்டியது என்ன? The first thing you should pray if you want to be delivered from worry. The first thing you should pray. The second direction the Lord gives is you should engage in very serious attentive bird watching. பறவை பாட்சிக்கு நீங்க ரொம்ப போ அதை பார்க்கணும், கவனத்தோடு பார்த்து இந்த வசனத்தை தியானிக்கும். அது ரெண்டாவது அவர் கொடுக்கிற விடுதலையின் வழி. பாருங்களேன், ஏன் நம்ம வாழ்க்கையில கவலை இருக்குன்னா அந்த பறவைகள் ஆயுசெல்லாம் நமக்கு என்ன சொல்லி வருதுன்றத ஒருபோதும் காது கொடுத்து நம்ம கேட்டதில்லை. அதான், அதுக்காகத்தான் உட்காந்து கவனித்து பாருங்கள், கவனித்து திருப்பி திருப்பி பாருங்கள், திருப்பி திருப்பி பாருங்கள். எஸ்பெஷலி என்னத்த ஆண்டவரே பார்க்கணும், அவைகள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவர்கள் அறுக்கிறதும் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், எந்த பறவையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அது ஒரு ஒரு விதையா எடுத்துட்டு போய் பூமியில விதைக்கிறது, இல்லைன்னா எந்த பறவையாவது ஒரு சிக்கலை எடுத்துக்கிட்டு போய் அறுத்து அறுத்து அது விவசாயம் பண்றதை பார்த்திருக்கீங்களா? பார்க்கறது இல்லை. அது வரக்கூடாதுன்னு தான் அந்த பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த எதையுமே பார்க்கல. எந்த பறவையாவது ஐயோ மழை வரப்போதேன்னு சொல்லி போறது, அந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாரு, நம்ம காலத்துல கொடுத்தோன்னா எந்த பறவையாவது கோட் சூட் போட்டு வேலைக்கு போறத பாத்திருக்கீங்களா? இல்ல. எந்த பறவையாவது ஏடிஎம்ல நிக்கிறத பாத்திருக்கீங்களா? பேங்க் போய் டெபாசிட் பிக்ஸ்ட் டெபாசிட் போடுறத பாத்திருக்கீங்க? இல்ல. மனுஷனுக்கு நியமித்த காரியங்கள், தன்னுடைய பராமரிப்புக்கு ஆண்டவர் விதைக்கணும், வேலை செய்யணும், நியமித்த எந்த காரியமே செய்யாத ஒரு பறவை. அந்த பறவை விதைக்கிறதும் இல்லை, உங்களை மாதிரி நீங்களாம் வேலை செய்யறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, என்னாலவோ பண்றீங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்றீங்க, அது எதையுமே அது கிடையாது. எந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதனமே கிடையாது. ஆனா அதை பாருங்களேன், எதையுமே செய்யாத பறவை அதிர்சியத்துல அதிசயம், அது எப்படிங்க உயிர் பழைக்குது? அது எப்படி உயிர் பழைக்குது? அதே ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த ஜியோகிராஃபி எல்லாம் பண்றவங்க, இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு எப்படி அதுங்களுக்கெல்லாம் ஒழுங்கா ஆகாரம் கிடைக்குதுன்றதே ஒரு புதிர் அவங்களுக்கு, ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அது பிளான் பண்றது இல்ல. பறவைகளை பார்த்தோம்னா அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல. பாருங்க, ஒவ்வொரு பறவையும் ஆண்டவர் அதுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் இல்ல, அது வந்து அறிவு இல்ல அதுக்கு இல்லைங்களா. பறவைகளுக்கு அவ்வளவு அறிவு இல்ல, அதுக்கு ரீசன் பண்ண முடியாது, ஃபியூச்சருக்கு பிளான் பண்ண முடியாது. அது இருக்கிறதெல்லாம் ஒரு இன்ஸ்டிங்க்ட்னுவாங்க, ஒரு உள்ளறிவு. ஆண்டவர் ஒரு நியமித்த ஒரு உள்ளறிவு, ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல தான் பண்ணுது, இன்ஸ்டிங்க்டிவா பண்றது. அது இன்ஸ்டிங்க்டா தான் பண்ணுது. பாருங்களேன், கடவுள் வந்து வெறும் உயிரை கிரியேட் பண்றது மாத்திரம் இல்ல, அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான உள்ளறிவு அது கொடுத்திருக்கிறார். அதுக்கு மூலம் இல்ல, முன்னறிவு இல்ல. அது விதைக்கிறதோ இல்ல, அறுக்கிறதோ இல்ல, எப்படிக்கா சாப்பிடுது அப்படின்னு கேட்டா இதுல என்ன சொல்றாரு ஆண்டவர் பதில்? நீங்க பயன்படுத்துகிற எந்த சாதனமும் பயன்படுத்தாத ஒரு ஜீவனை காட்டுற, அது விதைக்கிறதும் இல்ல அறுக்கிறதும் இல்ல, ஆனா அதுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குது? உங்க பரமபிதா பராமரிப்பில் அதை போஷித்து வருகிறார். அந்த பறவைகளை பாருங்க, அவர் அதையே போஷிக்கிறார். பாருங்களேன், அதையே போஷிக்கிறார். கடவுளுடைய பராமரிப்பு அங்க பாரு, யோசிச்சு பாரு. ஜீவன்கள் எந்த கெப்பாசிட்டியும் இல்ல, தன்னை தானுக்கே வேலை செஞ்சுக்கணும். அதனால விதைக்கணும்னா விதைக்க முடியாது. ஆபீஸுக்கு வேலை போனோம்னா யாரும் வேலை போட்டு தர மாட்டாங்க, அதை யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அதனால ஃபியூச்சருக்கு முன்னறிவோடு திங்க் பண்ணி, ஐயோ வின்டர் வரப்போதே, குளிர்காலம் வந்தா அறுப்பு காலம் இருக்காதே, எங்க நம்ம சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம், அதுக்கான யோசிக்க முடியாது. பட் டசன்ட் ஹாவ் ஃபோர்சைட், எங்க ஸ்டோர் பண்ணுவோன்றதெல்லாம் தெரியாது. நமக்குன்னா தெரியும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பறவை. ஆச்சரியம் என்ன தெரியுமா, படிக்கிறவங்க சொல்லுவாங்க, வின்டர் டைம்ல தான் அது கொஞ்சம் தடியா இருக்குமா, ரொம்ப கொளுத்திருக்கும். கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ல தான் அது ரொம்ப கொளுத்திருக்கும். பறவைகள்லாம் வின்டர் டைம்ல தான் கொளுத்திருக்கும். அது பராமரிப்பின் ஒரு பெரிய அதிசயம். சாப்பாடு வின்டர் ஹார்வெஸ்ட் டைம் இல்ல, குளிர் காலத்துல அது எப்படி சாப்பிடும், எங்க அதுக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்றதே பெரிய அதிசயம். அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் த ஸ்ட்ரைக்கிங் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பின் வெளிப்பாடு அது. அதை போஷிக்கிறார்ப்பா, ரொம்ப ஆச்சரியம். நல்லா படிக்காததெல்லாம் கவனிக்கிறது இல்லை நம்ம, அதனால தான் கவலைப்படுறோம் நம்ம. இப்போ கவனிச்சு பாருங்க, அது எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எங்கே தான் அது கிடைக்குது, யாருக்கும் தெரியாது தெரியுமா. வின்டர் டைம்ல எப்படி குளிர்காலத்தில் கிடைக்கும் அதுக்கு, யோசிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, யோபு சொல்றாரு 38:41, காகை குஞ்சு தேவனை நோக்கி கூப்பிடும், ஆதாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவரித்து கொடுக்கிறவர் யார். யோபதை யோசிச்சிருக்கிறார், சாப்பாடு அதுக்கு கிடைக்காத போது ஆகாயத்துல அங்கேயோ இங்கேயோ குளிர்காலத்துல போயும்போது அதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது யார் கொடுக்கறாங்க அதுக்கு. யோபு அதை யோசிச்சிருக்கிறார், யோசிச்சு அந்த தேவன் தான் கொடுக்கிறாருன்னு உணர்ந்திருக்கார். நம்ம யோசிச்சிருக்கிறோமா, அதான் பராமரிப்பின் ஒரு வெளிப்பாடு, அதான் பறவைகள் நமக்கு சொல்லுது பாருங்களேன். கடவுள் வந்து கடவுளை நோக்கி பார்க்குதான், சிருஷ்டிகரை நோக்கி பார்க்குது. தன் தாய் ஒரு உள்ளறிவு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு குழந்தை பிறக்கும் போது அது கரெக்டா ஒரு நெஸ்ட் கட்டணும்னு அதுக்கு தெரியுது இல்லைங்களா. யார் அதுக்கு அறிவு கொடுத்தது, சின்ன அறிவு அதுக்கு. நெஸ்ட் கட்டணும், அதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும், அதை கவனிக்கணும், அதை ட்ரெயின் பண்ணணும்னு அதுக்கு தெரியுது. முட்டையை அதை பொறிச்சு அதை நல்லா பார்த்துக்கணும்னு அதுக்கு தெரியுது. சரியான நேரத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அதுக்கு தெரியுது. சங்கீதம் 147:9, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடும் காகை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அது எப்படி சாப்பாடு கிடைக்குது, அவர் கொடுக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். பாருங்களேன், சங்கீதத்திலையும் அது சொல்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு வசனம், சங்கீதம் 104:25 படிங்களா.
பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும்.
பாருங்களேன், அது எல்லாமே அறிவில்ல, முன்னறிவில்ல, நமக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் இல்ல, அறிவில்லாத மிருகங்களே கடவுள் தேட்ட நேரத்தில் சாப்பாடு கொடுக்குவாருன்னு அவரை நோக்கி காத்திருக்கும் போது உனக்கு அறிவை கொடுத்து, முன்னறிவை கொடுத்து, சம்பாதிக்கக்கூடிய சாதனங்களை கொடுத்து, சேர்க்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனை பேங்க்ஸ் எல்லாம் கொடுத்தோம், நீ கவலைப்படலாமா. அவருடைய ஆர்குமெண்ட் பாருங்களேன். இன்னொரு வசனம் இருக்கு, சங்கீதம் 145:15, எல்லா ஜீவன்களிலும் நீங்க படிங்க,
எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்.
எவ்வளவு வசனங்கள் அந்த மாதிரி சங்கீதத்துல. ஆகவே இது நம்மளை எவ்வளவு ஒரு ஷேம்ஃபுல் வெக்கப்படுத்தணும், கவலைப்படுறது எவ்வளவு கேவலமான காரியம். பராமரிப்பின் சந்தேகப்படுறது, நம்முடைய துன்மார்க்கமான அவிவிசுவாசத்தை கடிந்து கொள்ற மாதிரி ஆண்டவர் பேசுறாருங்க. இட்ஸ் கடிந்து கொள்ற பேச்சு பாருங்களேன். இவ்வளோ இது படைச்சு ஜீவனின் மதிப்பை தெரியாம உன்னை விட அறிவில்லாத மிருகங்களே நம்பி என்ன வாழுது, மூளை இல்லாத மிருகங்களே நம்பி என்ன வாழுது. ஆகாயத்தின் பறவைகளை பாருங்க, தன்னுடைய சிருஷ்டிகர் உண்மை உள்ளவர், குளிர்காலத்திலையும் என்ன காப்பாருன்னும் போது எனக்கு வயசான பிறகு என்ன ஆகும், எனக்கு வியாதி வந்தா என்ன என்ன கவனிப்பாங்க, உனக்கு சாதனத்தை நான் கொடுத்துருக்கேன், நீ வேலை செய்யணும். இதெல்லாம் சோம்பேறிக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு ஒரு சாதனம் இல்லை. குருவி அதனால திறந்துகிட்டே இருக்குன்னு அவர் வாயில போய் போடுறது இல்லை, அது தன்னால் முடிஞ்ச முயற்சியை அது போய் பண்ணுது இல்லைங்களா, பண்ணுது. அது கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லை, அங்க போய் தேடுது, அங்க போய் எடுக்குது, மீனை பிடிக்குது, அது தன்னால் முடிஞ்சதை அது செய்யுது. அந்த உள்ளறிவன் பயன்படுத்தி நமக்கும் நமக்கு இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நம்ம வேலை செஞ்சோம்னா நிச்சயமா அதுக்கு உண்மையா இருந்தோம்னா நம்ம கவலைகளை அவன் பாத்துக்கிறேன். சோம்பேறியா நீ உட்காந்துக்கிட்டே இருந்தா தான் அவனுக்கு வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. தான் ரூல், நான் ரிலாக்ஸா இருக்கணும், ஆனா எல்லா வசதியும் எனக்கு இருக்கணும்னா நீ நீதிமொழிகள் எத்தனை வசனங்கள் சொல்லணும், நீ தரித்திரத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்கிற. நோ, ஐ ஹாவ் டு வர்க் ஹார்ட். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை ஊக்கத்தோடு நான் செய்வேன், ஆண்டவர் எனக்கு பார்த்துக்கோ. அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்ல, அதுக்கே கொடுக்கிறாரு. அவர் செஞ்ச வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு குறை இல்லாம ஆண்டவர் பார்த்துக்குவாரு. கவலையே நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்களேன், அந்த புத்தி இல்லாத மிருகங்களையே, உள்ளறிவுள்ள மிருகங்களே ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கும் போது அவர்களை பார்க்கிலும் நீங்கள் இது திருப்பியும் அங்கத்தான் வர்றாரு. உன்னுடைய மதிப்பு எவ்வளோ சீப்பா இட போட்டுட்ட, அந்த பறவையை விட வாக்கியம் தரமானது. நீ அவளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவர்கள் அல்லவா அல்லவா கேட்கிறார் ஒரு கேள்வி. விசேஷித்து இல்லை ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, ஏதாவது நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றோம், இல்லை ஆண்டவரேன்றோம். இல்ல இல்ல, நீ அது கொடுக்கலாம், ஆனா எனக்கு நீ கொடுக்க மாட்டீங்க. அதான் நம்மளுடைய மழுங்கான அறிவு நமக்கு செய்து. பாருங்களா, அவருடைய ரெண்டாவது ஆர்குமெண்ட், மனுஷ குலத்தில் நம்ம ஒரு ஜீவனா ஒரு அங்கமா இருந்தாலும், இந்த சிருஷ்டிப்பின் ஆர்டர்ல உயர்ந்த சிருஷ்டிப்பா நம்ம இருந்தாலும், அதுலயே நம்ம ரொம்ப விசேஷம். அது மாத்திரம் இல்லாம மீட்புல யோசிச்சு பாருங்க, எந்த பறவையும் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்படல, எந்த பறவையும் ஆண்டவர் நேசிச்சதில்லை, எந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் நேசிச்சேன் அப்படின்னு எந்த பறவைக்காவது அவர் சொல்லியிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய சாயலாக படைக்கல, எந்த பறவையும் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது, எந்த பறவையும் நித்திய அன்பினால் அவர் நேசிக்கல, எந்த பறவையும் உலகம் தோற்றதற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொள்ளல, எந்த பறவையும் எந்த பறவைக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கல, எந்த பறவைக்காகவும் பரிசுத்தாவியான் இறங்கி வந்து நித்தியத்துக்கு அச்சாரமாக அவர்களை சீல் பண்ணல, எந்த பறவைக்கும் நித்திய ஒரு நம்பிக்கை இல்லை, அழியாததும் வாடாததும் மாசற்ற சுதந்திரம் எந்த பறவைக்கும் இல்லை. அதை விட எவ்வளவு விசேஷித்தவர்கள், அறிவு இருக்குது, முன்னறிவு இருக்குது, ரட்சிப்பு இருக்கு, எல்லாம் பெற்ற எவ்வளவு விசேஷித்தவர்கள். விசேஷித்த அல்லவாமா அவன் என்ன சொல்லணும், ஆண்டவரே எல்லையற்ற விதத்தில் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. அவர்களே உங்களை போஷிக்கிறார், உங்களை விடுவாரா? அதை பார்த்து படிங்களேன், தேவனுடைய பராமரிப்பை நம்புங்களேன். ஏன் கவலை உங்களுக்கு வருது பாருங்களேன். பறவைகளுக்கே அந்த ஒரு கொடிதான குளிர்காலத்திலேயே அவர் கவனிக்கிறார்னா, நீ வயதாகும் போது சுகவீனம் அடையும் போது உன்னை கவனிக்காம விட்டுருவாரா? உன் விசுவாசம் எவ்வளவு சிறிது, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு அவர் திட்டுறார். அவருடைய ரெண்டாவது ஆர்குமெண்ட். ஆகவே நேரம் ஆயிடுச்சு, இதோடு நம்ம முடிக்கலாம். ரெண்டு காரணங்களை தான் பார்த்து முடிச்சோம். ஏன் கவலைப்படக்கூடாது ஆண்டவருடைய ஆர்குமெண்ட். கவலை நம்ம படுறதுக்கு முதலாவது காரணம், ஜீவனின் உயர்ந்த மதிப்போ நோக்கத்தையும் நாம் இழந்து வாழ்வதனால் பாருங்களா. அதனால தான் கவலை நம்மளை தாக்குது, அதை நம்ம உணரணும் இல்லைங்களா. ஜீவன ஆகாரத்தை விட உடைய விட ஜீவன் விசேஷித்தது, எவ்வளவு விசேஷத்தை உணர்றமோ அந்த அளவுக்கு கவலை நம்மளை விட்டு போகும். ரெண்டாவது, ஆகாயத்தின் பறவைகள் டெய்லி நமக்கு சொல்ற மெசேஜை கேட்டதே இல்லை நம்ம. அவைகளை போஷிக்கிறார், அறிவில்லாதது, முன்னறிவில்லாதது, நித்திய ஜீவன் இல்லாதது, ஆத்மா இல்லாதது, கீழ்த்தரமான மிருகத்துல மிருகம் அது, தண்ணியிலிருந்து படைத்த மிருகம் அது. அதையே ஆண்டவர் போஷிக்கும் போது அவைகளை விட விசேஷித்தவர்கள் உங்களை போஷிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க, இதை திருப்பி 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 இந்த ஆர்குமெண்ட்டை வச்சுக்காங்க மனசுல. சாத்தான் நமக்கு கொண்டு வரும்போது உனக்கு இப்படி நிலமா வந்துருச்சே, உனக்கு யார் கவனிப்பாங்க, இது கவனிப்பாங்க அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் தான் நமக்கு வரணும். இதை ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும், இந்த ஆண்டவர் நமக்கு உறுதியா வச்சுக்கணும். நம்ம கவனிக்க வேண்டியது இந்த விஷயங்கள் இல்லைங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தையோ நீதியோ முதலாவது தேடணும். பரலோகத்தில் நம்ம பொக்கிஷங்களை நம்ம வைக்கிறவர்களா இருக்கணும், அப்படி வைக்கிறவர்களுக்கு அவர் பார்த்துக்கிறன்னு இருக்கார். நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ரொம்ப விசேஷம், அதை நீ முதல்ல உணர், ஜெபம் பண்ணு.